أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு, இந்தியா இஸ்லாத்துடன் போரில் ஈடுபட்டுள்ளது. இன்ஷால்லா இந்த தலைப்பு குறித்து நம்மிடத்தில் உரையாடுவதற்கு சகோதரர் முகமது அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்ஷால்லா நம்ம நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடலாம். கடந்த மாதங்களில் இந்தியாவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் அரசின் நிதியுதவி பெறக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்து இஸ்லாமிய அரசியல் தொடர்பான பாடப்புத்தகங்கள் வந்து பயிற்றுவிக்கப்படுவதற்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட தொடர்பு இருப்பதாக கூறி பல முஸ்லீம் இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலவரத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றது கொஞ்சம் பார்க்குறீங்களேன்.
இந்தியாவில் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பார்க்குறோம், இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்புணர்வு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்குது. இந்த இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்புணர்வின் ஒரு புதிய உச்சமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நிகழ்வையும் நான் பார்க்குறேன். அதாவது, பல கல்வியாளர்களும் பேராசிரியர்களும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கோரிக்கை கடிதத்தில் அவங்க வலியுறுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் அரசு நிதியுதவி பெறக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இஸ்லாமிய அரசியல் சார்ந்த பாடப்புத்தகங்களை கற்பிப்பதற்கு தடை செய்யணும் என்பது தான் அந்த கோரிக்கை கடிதத்தின் பிரதானமான விஷயமாக இருக்குது. மேலும் அந்த கோரிக்கை கடிதத்தில் அவங்க கூறியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் மௌதூதி ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய சிந்தனை எப்படி பல ஜிஹாதிய இயக்கங்களுக்கும் பல இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் அடிப்படையாக விளங்குது என்பதையும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கை கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில் முஸ்லீம்களாக நாம் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையாளருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கோ சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது. மாறாக குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தியிருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அடிப்படையான அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த இஸ்லாமிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி யதார்த்தத்தில் நாம் பார்க்குறோம், இஸ்லாத்தின் பேரால் நிறுவப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை முஸ்லீம்கள் முழுவதுமாக நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த இஸ்லாமிய அரசியலையும் முஸ்லீம்கள் முழுவதுமாக கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுவது ஒரு பொருத்தமற்ற வாதமாகத்தான் இருக்குது. எனவே இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு மத்தியில் இயங்கி வரக்கூடிய பல இஸ்லாமிய இயக்கங்களுக்கு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையாக விளங்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது. மேலும் இஸ்லாமிய அரசியல் என்பது எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்தே நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, அந்த ஹதீஸை நான் அப்படி உங்களுக்காக வாசிக்கிறேன். பனு இஸ்ரவேலர்களை நிர்வகிப்பவர்களாக இறை தூதர்கள் இருந்தனர். இறை தூதர் ஒருவர் இறக்கும் போதெல்லாம் மற்றொரு இறை தூதர் அவருக்கு பதிலாக வருவார். மேலும் எனக்கு பின் எந்த இறை தூதரும் வரப்போவது இல்லை, ஆயினும் இனி எனக்கு பின் ஹலீஃபாக்கள் நிறைய பேர் தோன்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிடுகிறீர்கள் என்று நபி தோழர்கள் கேட்டனர். அதற்கு அவர்களில் முதலாவதாக வருபவரிடம் உறுதிப்பிரமாணம் செய்ய வேண்டிய உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள், பிறகு அடுத்து வருபவரிடம் அந்த கடமையை நிறைவேற்றுங்கள், அவர்களுக்கு அவர்களின் உரிமையை கொடுத்து விடுங்கள், ஏனெனில் அவர்கள் நிர்வகித்தவை பற்றி அவர்களிடம் அல்லாஹ் கேட்கவிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹி புகாரியில் 3455வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு முஃபஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, கானத் பனு இஸ்ரா ஈல தசூசுகும், இந்த தசூசுகும் என்ற வார்த்தைக்கு மக்களுடைய விவகாரங்களை நிர்வகிப்பது என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இந்த மக்களை வழிநடத்துவதற்கு மக்களுடைய விவகாரங்களை நிர்வகிப்பவர்களாக நபிமார்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. மாறாக இந்த மக்களுடைய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இந்த ஹலீஃபாக்கள் மேற்கொள்ளுவாங்க, அந்த ஹலீஃபாக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க என்று இஸ்லாமிய அரசியலை மிக ஆணித்தனமாக பதிவு செய்யக்கூடிய ஹதீஸாக நாம் இந்த ஹதீஸை வந்து பார்க்கலாம்.
அல்ஹம்துலில்லா. இந்தியாவில் நிலவக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தையும் இஸ்லாத்தில் அரசியலுக்கான முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்குனீங்க. ஜஸாகல்லாஹ் கைர். தற்போதைய அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட சில இஸ்லாமிய சிந்தனையாளர்களின் மீதோ அல்லது குறிப்பிட்ட சில குழுவின் மீதோ உள்ள வெறுப்பின் வெளிப்பாடாக இந்த செயல்பாடை வந்து நம்ம பார்க்கலாமா?
தற்போது ஆட்சி புரிந்து வரும் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையாளரையோ அல்லது ஒரு குழுவையோ பிரச்சனையாக பார்க்கல. மாறாக தற்போது ஆட்சி புரிந்து வரும் இந்த அரசாங்கம் இஸ்லாத்தையும் குரானையுமே பிரச்சனையாக பார்க்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது இஸ்லாத்தின் அரசியல் சார்ந்த விஷயத்தை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு இந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் எப்படி தீர்வளிக்குது என்பதை குறித்து விவாதிப்பதை கூட ஒரு குற்றமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து கருதுது. இஸ்லாம் என்பது அண்ட சராசரங்களையும் படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலித்து வரும் அதிபதியால் இறக்கியருளப்பட்ட ஒரு சத்திய மார்க்கம். இந்த இஸ்லாம் வந்து மனிதனின் பகுத்தறிவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பகுத்தறிவு கொள்கையை கொண்ட ஒரு மார்க்கமாகவும் இருக்குது. மேலும் இது மனிதனின் அறிவால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மேலும் மனிதனின் இயற்கை தன்மை ஃபித்ரத் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை தன்மைக்கு பொருந்தக்கூடிய ஒரு வகையிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் தமது மூதாதையர்கள் பின்பற்றி வந்த நம்பிக்கையை கண்மூடித்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் நம்பிக்கை கொண்டிருப்பதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுறான், அல் பக்ரா 170வது வசனத்தில், மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இஸ்லாமிய அரசை நிறுவிய நாள் முதல் இஸ்லாமிய ஷரியா மனிதர்களிடத்தில் அமைதியையும் நீதத்தையும் நிலைநாட்டி வந்துச்சு. மேலும் அதன் நீதமான சமூக மற்றும் பொருளாதார நீதித்துறை சட்டங்கள் இஸ்லாமிய அரசுக்குள் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத குடிமக்கள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கு மத்தியிலும் அமைதியை பரவச் செய்தது என்ற ஒரு வரலாற்று ஆதாரத்தையும் நாம் பார்க்குறோம். ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றதொரு ஆட்சித்தலைவரால் ஆளப்படும் போது இந்தியா வளமை பெறும் என்று இந்திய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் மிக சரியாகவே கூறியிருக்காங்க. ஆனால் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக போற்றத்தக்க அந்த ஆட்சியானது குர்ஆனிலும் சுன்னாவிலும் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ளணும். ஆகையினால் இந்த குர்ஆன் மற்றும் சுன்னாவின் சட்டங்கள் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவிலும் அமைதியையும் நீதத்தையும் வளமையையும் மீண்டும் மீட்டு தரும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த வரலாற்று ஆய்வுகள் வந்து நமக்கு வந்து மிக விளக்கமாக நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்கிறதுக்கு கடமைப்படும்.
சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா தற்பொழுது ஆட்சி புரிந்து வரும் இந்த அடிப்படைவாத இந்துத்துவ அரசாங்கம் இஸ்லாத்தின் கருத்திலே கண்டு அஞ்சுகிறது என்று பார்க்கலாமா?
தற்போது ஆட்சி புரிந்து வரும் இந்த அடிப்படைவாத இந்து அரசாங்கம் இஸ்லாம் வலியுறுத்தும் ஒற்றுமையை எனும் கருத்தியலை கண்டு அஞ்சுகிறது என்று தான் நம்ம பார்க்கணும். இங்கு இஸ்லாம் சம்பந்தமான கருத்துக்கள் மற்றும் கருத்தியல்களை சார்ந்த விவாதங்களிலும் கலந்துரையாடல்களிலும் ஈடுபடுவதற்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வெறுப்புணர்வை பரப்பி வருவதே இவங்களுடைய வழக்கமான ஒரு செயல்களாக இருக்குது. உதாரணத்திற்கு உருது மொழியை பயன்படுத்துவது, தொழுகைக்கு அழைப்பதற்காக கூறப்படும் அதானுக்கு எதிராக பேசுவது, வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை அறிவிப்பது போன்றவற்றை தீவிரவாத செயல்களாகவும் அவை இஸ்லாமிய அரசின் மீளுருவாக்கத்திற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் செயலாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சித்தரிக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்துவதற்கும் தனது அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பலிகடாவாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இது எல்லாமே மேற்கொள்ளப்படுது. மேலும் பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்த ஜனநாயக ஆட்சி முறை மற்றும் உலகளாவிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிரவாதத்திற்கு எதிரான போர் ஆகிய இவை இரண்டும் இந்த அடிப்படைவாத அரசுக்கு அதனுடைய அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள உதவும் உந்து சக்தியாக இன்றைக்கி இது வந்து விளங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும்.